குதிரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் நிறுவனமும் நமது சமுதாய வானொலியும் இணைந்து வழங்கக்கூடிய த கிளைமேட் கவுண்டவுன், அதாவது காலநிலை மாற்றத்தின் கடைசி நொடிகள் விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் ஆஜி நிவேதா பேசிட்டு இருக்கேன்.
வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே விக்ரம் பேசுறேன். நிவேதா, நேத்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்தேன் இல்லையா, ரொம்பவே நல்லா இருந்தது.
அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
சாப்பாடு மட்டும் இல்ல, உங்க வீட்டுல வச்சிருந்த காட்சி பொருட்கள், செடிகள், மாடித்தோட்டம், அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது.
அப்படிங்களா? அது எல்லாமே என்னோட ஆசிரியர் பள்ளி பருவத்துல எனக்கு சொல்லி கொடுத்தது. எப்படி கழிவுகளை எல்லாம் மறுசுழற்சிக்கு பயன்படுத்துறதுன்னு, அது எப்படி காட்சி பொருளா அழகா மாத்தலாம் அப்படின்னு, எந்தெந்த வகையில எல்லாம் எப்படி நமக்கு உபயோகமா பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் என்னுடைய ஆசிரியர் எனக்கு 10ஆம் வகுப்புல ஒரு பாடம் எடுத்தாங்க. அப்போதான் இது எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன்.
ஓ சூப்பருங்க. என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்றீங்களா? நானும் கத்துக்கிறேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய கலந்துரையாடல நம்ம இப்போ ஒரு கதையா கேட்கலாம்.
வணக்கம் டீச்சர்.
வணக்கம் பிள்ளைகளா. இன்றைய வகுப்பில் காலநிலை மாற்றம் பற்றி பார்க்க போறோம்.
காலமாட்ட பத்தி தெரிஞ்சுக்க போறோமா?
என்னது காலமாடா?
காலநிலை மாற்றம் என்றா காலை மாற்றம் பத்தி இல்ல, நம் காலநிலையே ஏற்படும் மாற்றம் தான்.
ஆம், மணி கூறியது சரிதான். நாம் அன்றாட வாழ்வில் காலத்தில் ஏற்படும் சிறு மாற்றங்களே காலநிலை மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தால நாம நிறைய பின்விளைவுகளை சந்தித்து வருகிறோம். காலநிலை மாற்றத்துல நாம இப்ப தெரிஞ்சுக்க போறது முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெட்யூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில குறைச்சு பயன்படுத்தக்கூடியவை, மறுசுழற்சி செய்ய வேண்டியவை, திரும்பி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
சொல்லுங்க சார்.
நம்ம எல்லாரும் இப்ப கிளாஸ்ல இருக்கிறோம், ஆனா நம்ம ஃபேனு, ஏசி இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தல. ஏன்னா ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறதுனால நமக்கு இயற்கையாவே காத்து வருது. அதனால மின்சார பயன்பாட்டை குறைச்சுக்கிறோம். முன்னாடி எல்லாம் உங்களுடைய டிப்பன் பாக்ஸ் என்றாலே பிளாஸ்டிக்ல தான் இருந்துச்சு. இப்ப நம்ம ஸ்கூல்ல அதை முற்றிலும் தடை பண்ணதுனால நீங்க எல்லாரும் எப்படி சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்துறீங்க? இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பிரிட்ஜு, ஏசி, இதுல இருந்து வரக்கூடிய வாயுக்களினால் நிறைய காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கூட நம்ம வாகனத்தை தான் பயன்படுத்துறோம். அந்த மாதிரி இல்லாம பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கு போகணும்னா நடந்து போறது ரொம்பவே நல்லது. அது நமக்கு மட்டும் நல்லது இல்ல, அது சுற்றுச்சூழலுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தான் நம்ம இயற்கைக்கு ஆவு தரக்கூடிய சில விஷயங்களை குறைச்சுக்கணும்.
சரிங்க சார், நாங்க நீங்க சொன்ன மாதிரி இனிமே எங்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பிரிட்ஜு, ஏசி, வாகனங்கள் எல்லாத்தையும் தேவைக்கேற்ப குறைச்சு பயன்படுத்துறோம்.
வெரி குட். அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு மறுசுழற்சி பத்தி தான்.
மறுசுழற்சி அப்படின்னா, நம்ம ஊர் திருவிழால பெரிய ராட்டினம் மாத்தி மாத்தி சுத்துவாங்களே, அதானே டீச்சர்?
மறுசுழற்சி என்றால் அது இல்ல சூர்யா, நாம எல்லாருமே சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், பழங்கள், அதை எல்லாத்தையும் பயன்படுத்தினது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நாம மறுசுழற்சி செஞ்சு இயற்கை உரமா மாத்தலாம். இது மறுசுழற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே போல நாம சாப்பிட்டுட்டு போடக்கூடிய முட்டை ஓடுகள் எல்லாம் செடிகளுக்கு ஒரு சிறந்த உரம். இது மட்டும் இல்ல, நம்ம எல்லா பொருட்களையுமே முடிஞ்ச வர மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்தலாம்.
இது மாதிரி வேஸ்டா இருக்க பொருள் எல்லாம் மறுசுழற்சி பண்ணி புதுசா ஆக்கலமாட்டிச்சார்.
கண்டிப்பாக மணி, நாம தேவையில்லை அப்படின்னு குப்பை தொட்டியில போடுற கழிவு பொருட்கள் எல்லாத்தையும் அதிலிருந்து புதிய பொருளா உருவாக்கலாம். ஒரு நெருக்கடியான உலகத்தில் ரீசைக்ளிங், மறுசுழற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுவதை பற்றி பார்ப்போம். ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 2 கிலோ குப்பையை உருவாக்குறான். இந்த குப்பை எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 14.8 பில்லியன் டன் குப்பை 24 மணி நேரத்தில் வந்து சேருகிறது. இந்த குப்பையெல்லாம் ரீசைக்கிள் பண்ணாம நிப்பாட்டினா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். 24 மணி நேரத்துல சேருகிற குப்பையெல்லாம் நாம ரீசைக்கிள் பண்ணாம விட்டுட்டா மொத்த உலகமும் குப்பை வெள்ளங்களா நிறைஞ்சிருக்கும். உலகத்துல நிறைய பொருள் செய்யப்படுற மூலப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருள் தான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கிளாஸ் பேப்பர், பிளாஸ்டிக், மெட்டல் அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அமெரிக்கா 65 மில்லியன் டன் ரீசைக்கிள் குப்பையிலிருந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றதால யூஸ் பண்ற பொருளா மாறிடும். இத மாதிரி தான் நிறைய நாடுகள் ரீசைக்கிள ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரீசைக்கிள் முறையை பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா உலகம் முழுவதுமே குப்பைகள் நிறைந்த மேடுகளும் குப்பைகள் நிறைந்த மலைகளுமா மாறிடும். அப்புறம் கடலுக்கு போயிடும். ஏற்கனவே கடல்ல வந்து நிறைய குப்பைகள் சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த மாதிரி நிறைய குப்பைகள் கடல்ல போச்சுன்னா கடல் எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கப்புறம் மனுஷனே வாழ முடியாத அளவுக்கு விஷவாயு வந்து உலகம் முழுவதும் பரவிடும். பெரும் ஆபத்து தான். இப்ப இதை கட்டுப்படுத்த என்ன பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணணும், ரீசைக்கிள் முறையை பயன்படுத்தினா நம்ம வாழ தகுந்த சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும்.
கட்டாயமா சார்.
ரீசைக்கிள் முறைகளை பற்றி ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு மறுபயன்பாடு, அதாவது ரீயூஸ். எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நம்ம மறுபயன்பாடு செய்யலாம், நம்ம தேவையில்லைன்னு போடுற எலக்ட்ரானிக் வேஸ்ட், வயர், மவுசு, உடைந்து போன எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாத்தையுமே அது சரி பண்ணி மறுபயன்பாடு செய்யலாம். அதே மாதிரி நம்ம தேவையில்லைன்னு போடுற பழைய துணிகளை பயன்படுத்தி தரவிரிப்பா மாத்தலாம். அதுவும் ஒரு விதமான மறுபயன்பாடு தானே. அதே போல நம்ம தேவையில்லைன்னு போடுற கண்ணாடி பாட்டில்கள் அதெல்லாம் வண்ணங்கள் பூசி காட்சி பொருளா பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் குடங்கள் ஓட்டையாயிருச்சுன்னா அதுல இனிமேல் தண்ணி வைக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது குடங்கள் எல்லாத்தையும் பூந்தொட்டியா மாத்தி அதுல செடிகள் வைக்கலாம். அது நம்ம வீட்டுல எளிதா வளரக்கூடிய மாடி தோட்டமாவே ஆக்கலாம். இது எல்லாமே மறுபயன்பாட்டிற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான்.
சார், எங்க வீட்டுல எங்க அம்மா மாடியில தோட்டம் வச்சிருக்காங்க சார். குடத்துல கூட செடி வளர்க்குறாங்க சார். நான் தினமும் தண்ணி ஊத்துவேன் சார்.
காலநிலை மாற்றத்தை தவிர்க்க மறுசுழற்சி மறுபயன்பாடு ரொம்ப முக்கியம். மணி மாதிரி நீங்க யாராச்சும் மறுபயன்பாடு செஞ்சிருக்கீங்களா?
சார், நான் செஞ்சிருக்கேன் சார். பிளாஸ்டிக் குடத்துல ஓட்ட விழுந்துருச்சு, அதை நான் அழகான பூத்தொட்டியா மாத்திட்டேன்.
ரொம்பவே நல்லது. வேற யாராவது செஞ்சிருக்கீங்களா?
நான் ரீயூஸ்லாம் பண்ணல சார். ஆனா எங்க வீட்டுல நிறைய மரக்கன் நட்டிருக்கேன் சார்.
மரங்கள் வளர்ப்பதும் காலநிலை மாற்றத்திற்கு நல்லதுதான். மரங்கள் நம்மை சுற்றி இருந்தால்தானே ஃபேனு, ஏசி இதெல்லாம் நமக்கு தேவையே படாது. இயற்கையாகவே காற்று குளிர்ச்சியா கிடைக்கும்.
வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்துறதும் ஆபத்து தானே சார்?
ஆமா மணி, அதுவும் உண்மைதான். நாம பொது வாகனத்தை பயன்படுத்துவதால் ஆபத்தை தவிர்க்கலாம்.
இதனால என்ன ஆபத்து டீச்சர்?
நாம பயன்படுத்துற வாகனங்கள் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு வளிமண்டலத்தில் பசுமை வீட்டு விளைவை அதிகரிக்க செய்யுது. பூமி வழக்கத்தை விட அதிகமா வெப்பம் அடையும் போது காலநிலையிலும் மாற்றமும் ஏற்படுது.
மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் பிரிச்சு போறதுனால காலநிலை மாற்றத்தை ஏற்படாமல் தவிர்க்கலாமா சார்?
கண்டிப்பா மணி. நாம மக்கும் குப்பை, மக்கா குப்பை, மருத்துவ கழிவுகள், மின்சாதன கழிவுகள் போன்றவற்றை எல்லாம் நன்கு அறிந்து பிரிச்சு போடணும். இப்படியெல்லாம் செய்யறதுனால நம்மையும் நம்மளை சுத்தி இருப்பவங்களையும் பாதுகாக்கலாம். இத்துடன் இன்றைய வகுப்பை நாம நிறைவு செய்யலாம். மாணவர்கள் அனைவரும் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை அடைய வேண்டும். நம் இல்லங்களில் குடும்ப உறுப்பினர்களிடமும் சுற்றுச்சூழலை காக்க வேண்டியதன் அவசியத்தை குறித்து கலந்துரையாட வேண்டும். ஒவ்வொரு தனிநபரும் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராட வேண்டும்.
காலநிலை மாற்றம் குறித்த ஆசிரியரும் மாணவர்களுக்கும் இடையே நடந்த கலந்துரையாடலை நம்ம இப்ப கேட்டோம்.
கதை ரொம்பவும் பயனுள்ளதா இருந்தது. நானும் இதுல நிறைய கத்துக்கிட்டேன். நான் உறுதியா சொல்றேன், காலநிலை மாற்றம் நம்முடைய அனைவருக்கும் ஆனது. நாம ஒன்னு சேர்ந்து காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராடணும்.
உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றிய சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். நாங்க இப்போ இங்கிருந்து கிளம்புறோம். ஆனா நாங்க எப்போதுமே உங்களுடைய வானொலி நிலையத்துல உங்க கூடவே இணைந்திருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த முறை இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி நேயர்களே.